السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن للمتقين مفازا. صدق الله مولانا العظيم. قال النبي صلى الله عليه وسلم: قفلة كغزوة، أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா இந்த உம்மத்துக்கு தந்திருக்கும் மாபெரும் செல்வம்தான் எங்களுடைய உள்ளத்தில் பதிவாக இருக்கும் சொர்க்கத்தின் மீதுள்ள ஆசையும் நரகத்தின் மீதுள்ள பயமும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை எப்பொழுதும் இந்த அடிப்படையின் மீது அவர்களை தயாரித்திருக்கிறார்கள். எந்த ஒரு லாப நஷ்டத்தையும் எந்த ஒரு கஷ்ட சிரமத்தையும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தோடு இணைச்சிருக்கிறார்கள். அறிவை கற்கப் போகும் ஒரு மனிதரை பார்த்து சொல்கிறார்கள், யார் அறிவுக்காக இல்முக்காக சிரமப்படுவாரோ, முயற்சி எடுப்பாரோ, அந்த பாதையில் செல்வாரோ, அதை கற்றுக்கொள்வதற்கு பாடுபடுவாரோ, அல்லாஹ் சொர்க்கத்துடைய பாதையை லேசாக்கி விடுவான். என் கண் பார்வை இழந்து விட்டேன் என்று ஒருவர் வந்து சொன்ன பொழுது, இந்த சோதனையில் நீ பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் இதுக்கு பிரகாரமாக சொர்க்கத்தை தருவான் என்று நன்மாராயணன் சொன்னார்கள். நான் மயங்கி விழுந்து விடுகிறேன், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நோய் வருகிறது என்ற அந்த நீண்ட ஹதீஸில் அந்த பெண்மணி முறையிட்ட பொழுது, இதை நீங்கள் சகித்துக் கொள்ளும் பொழுது அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான் என்று நபி அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் இந்த உண்மையை தெரிந்து நம்பிக்கை வைத்த காரணத்தினால் அம்மார் யாசிர் குடும்பம் கடுமையான சோதனைக்கு மக்காவில் ஆளாக்கப்பட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸ்பிரியா ஆல யாசிர் இன்னமோ இதக்குமல் ஜன்னா, யாசிருடைய குடும்பமே நீங்கள் பொறுமையாக இருங்க, நிச்சயமாக வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் கிடைக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உற்சாகப்படுத்தி ஆர்வமூட்டினார்கள். எந்த சமூகம் துன்யாவை ஒரு கடந்து செல்லும் இடமாக, ஒரு பிளாட்ஃபார்மாக, ஒரு ஸ்டேஷனாக, ஒரு பஸ் ஸ்டாண்டாக கருதுகிறதோ, அந்த உம்மத்துக்கு உலகத்தில் வரக்கூடிய சோதனைகள் அது சோதனை அல்ல. நாளை மறுமையில் சக்கராத்தில் கபரில் மஹ்ஷரில் சந்திக்கும் சோதனைதான் சோதனையாக இருக்கும். ஒவ்வொருவரும் தன்னுடைய சக்கராத்துடைய வருத்தத்தை 300 வாள்கள் ஒரே நேரத்தில் அடிபடும் பொழுது எப்படி வருத்தமாக இருக்குமோ, அல்லது உயிரோடு ஒரு மனிதனுடைய அந்த தோலை உரித்தால் எப்படி கஷ்டமாக இருக்குமோ, அதுபோல ஒரு கஷ்டத்தை உணர்ந்து அந்த சக்கராத்துக்கு தேவையான அமல்களை ஆயத்தமாக்கும் ஒரு சமூகமாக இருந்தால் அந்த சமூகத்துக்கு உலகத்துடைய வாழ்க்கை கஷ்டமாக இருக்க மாட்டாது. எந்த சமூகம் தன்னுடைய கபருக்கு நான் ஆயத்தமாக வேண்டும் என்ற அந்த சிந்தனையில் இருக்குமோ அந்த சமூகத்துக்கு துனியாவுடைய வாழ்க்கை ஒரு பிரச்சனையாக இருக்க மாட்டாங்க. இந்த சமூகம் நாளை கியாமத்தில் கேள்வி கலக்கின்ற சொர்க்கம் நுழைய வேண்டும் என்ற அந்த ஹவாவில் அந்த ஆசையில் துடித்துக் கொண்டிருக்கவோ, அந்த சமூகத்துக்கு இந்த துனியாவுடைய வாழ்க்கை ஒரு சோதனையாக இருந்தாலும் அது ஒரு நிம்மதியானதாக அவர்கள் அதை கடந்து செல்வார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தயாரித்த அந்த உம்மத் அப்படிப்பட்ட உம்மத்தாகத்தான் இருந்தது. சக்கராத்துடைய நேரம் ஹதரத் உமர் அவர்கள் மஸ்ஜிதுக்குள்ள குத்தப்பட்ட நிலையில் யார் என்ன குத்தினது என்று கேட்டு, ஒரு அந்நியருடைய கையால் நான் குத்தப்பட்டிருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ், நான் விரும்பியதை அல்லாஹ் தந்து விட்டான், அல்லாஹு மர்சுக் நீ ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக் வஜ்அல் மௌத் ஃபீ பலதி ஹபீபிக், உன்னுடைய பாதையின் அந்த மரணத்தை தா, மதீனத்தின் மௌத்தை தா என்று நான் கேட்டு வந்தனே, அதை நீ எனக்கு தந்துவிட்டாயே என்று அவர்கள் சந்தோஷப்பட்டது. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு 1400 வருடத்திலும் அதை ஞாபகப்படுத்துகிறோம். உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய சக்கராத் அப்படிதான் கழிந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், எனக்கு இந்த நல்ல புதிய ஆடை தேவையில்லை, நான் பழைய ஆடை அணிகிறேன் என்று அணிந்து, அவர்கள் அந்த ரூ புரியும் அந்த தருணத்தில் தன்னுடைய மகள்மார்களுக்கு செய்த வசியத்தும் அதை நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். கனிமானவர்களே, ஒவ்வொருவரும் தன்னுடைய சக்கராத்தை நபியுடைய சக்கராத்தை கொண்டு ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றே ஆசைப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சக்கராத்திலும் அவர்கள் 17 தொழுகைகளை மஸ்ஜிதில் வந்து தொழ முடியாத ஒரு நிர்பந்தம் ஒன்று நபியவர்களுக்கு ஏற்பட்டது. நபியவர்கள் அவர்களுக்கும் அல்லாஹ் அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையை கொடுத்த போதும் அவர்கள் ஈமானிய அந்த அஹ்லாக்கிய அந்த அகீதாவுடைய அந்த தௌஹீதுடைய அல்லாஹும்ம ரஃபீக்குல் ஆலா என்ற அந்த வார்த்தைகளுடன் கலிமாவுடன் ஈமானுடன் உலகை விட்டு பெறுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எங்களுடைய சக்கராத்துக்குரிய அந்த சக்கராத்துடைய ஜாத் சக்கரத்துல் மௌத் பில் ஹக், நிச்சயமாக சக்கராத் வந்துதான் தீரும், ஒவ்வொருவரும் அதை கடக்கத்தான் வேண்டும். ஈமானுடன் கடந்தோம் என்று சொன்னா அதுதான் எனக்குள்ள பாக்கியமாக இருக்கும். கபருடைய வேதனையே அவர்கள் உலகத்தில் அதை பற்றி சிந்தித்தார்கள். இதனாலதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபருக்கு போகிறார்கள், அங்கு கண்ணீர் வடிக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபருடைய ஜியாரத் செய்கிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த கபருக்கு நான் ஆயத்தமாக வேண்டுமே என்ற சிந்தனை இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 19 தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகக்கூடிய நேரத்தில், தான் வஃபாத் ஆகக்கூடிய நேரத்தில் கூட நபியவர்கள் வஃபாத் ஆகக்கூடிய நேரத்தில் இருந்து நஃபானானதுக்கு பிறகு தன்னுடைய தந்தை 2.5 வருஷத்தில் வஃபாத் ஆகிறார்கள். அதுக்கு பிறகு ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய மௌத்துக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள், நான் எதுக்காக என்னுடைய மௌத்துக்கு நான் ஆயத்தமாக கொண்டிருக்கிறேன் என்ற அந்த சிந்தனை தான் அவர்களுக்கு இருக்கிறது. 30 வயது இருக்கும் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் செய்தி அனுப்புகிறார்கள், நபி அவர்களுடைய பக்கத்தில் நான் அடக்கம் செய்யப்படணும் என்று. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், 30 வயதுடைய தாய், அவர்கள் சொல்கிறார்கள், இது என்னுடைய வீடு, இந்த பகுதியில் என்னுடைய கணவனான இறுதி தூதர் சையதுல் கவுனைன் தாஜுல் மதீனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். என்னுடைய அன்பு தந்தை அமீருல் முஃமினீன் கலீஃபா அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 3வது என்னுடைய கபராகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். 18 வயதிலிருந்து 30 வயது வரைக்கும் தன்னுடைய கபருக்கான ஆயத்தம் தான் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனாலும் அதையும் அந்த அமீர் முமினினுக்காக விட்டுக் கொடுக்கிறார்கள். அதுக்கு பிறகு அவர்கள் செய்த வசியத்தை நாம் அனைவர்களும் உலகமே ஞாபகம் வைக்க வேண்டும். சொன்னார்கள், என்னுடைய மையத்தை தனிப்பட்ட இடத்தில் இந்த பிரத்யேகமாக நபியும் 2 சஹாபாக்களும் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் அடக்காமல் ஜன்னத்துல் பக்கையான பொது மையவாடியில் கொண்டு போய் அடக்கம் செய்து விடுங்கள் சொன்னார்கள். காரணம் சொன்னார்கள், நபியுடைய 9 மனைமார்களில் நான் மாத்திரம் தனித்து விடுவது எனக்கு ஒரு புகலிடமாக மாறிவிடக் கூடாது. அல்லாஹ் இப்படிப்பட்ட உள்ளங்களை உலகத்தில் வைக்கும் பொழுதுதான் உலகத்தில் அமைதியும் சமாதானமும் சாந்தியும் உலகத்தில் ஏற்படுகிறது. இதுதான் தரீகா, இதுதான் தசவுஃப், இதுதான் தௌஹீத், இதுதான் ஜமாத்துகளுடைய கொள்கை. இதை விட்டுட்டு வேற எதுக்கும் போனா அது தௌஹீதாகவும் இருக்காது, தப்லீகாகவும் இருக்காது, ஜமாத்தாகவும் இருக்காது, வேற ஒன்றும் இருக்காது. அந்த யுத்தம் தான் நடக்கும். அந்த யுத்தம் உலகத்தை சுத்த செல்வத்தை பதவியை ஆட்சி அடைவதற்குரிய யுத்தமாக இருக்கும். அது பேரளவில் யுத்தமாக இருக்கும். அது அல்லாஹ் இடத்தில் எந்த கூலியும் பெற்றுத்தர மாட்டாது. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஒன்றுக்காக தான் அர்ப்பணமாகும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கான கூலிய துன்யாலையும் கொடுக்கிறான், அதுக்குரிய வெகுமதிய அல்லாஹ் ஆகிரத்திலே நசீவாக்குறான். தன்னை அர்ப்பணித்தார்கள் 8 வயதிலிருந்து, 9 வயதிலிருந்து, சிறு வயதிலேயே குர்ஆனுடைய ஆயத்துகளை பாடமாக்கியிருந்தார்கள். இந்த குர்ஆனுடைய ஆயத்து எங்கு இறங்கியது என்று 7-8 வயதில் பயான் செய்கிறார்கள். சபபு நுசூல், இதற்குரிய காரணம் என்ன என்று பயான் செய்கிறார்கள். ஆனால் உலக வாழும், உலகத்தில் வாழும் யுவதிகள் பெண்களுக்கு முன்மாதிரியாக எடுக்க வேண்டியது ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை. அவர்கள் வாழ்ந்தார்கள், நபிக்கு பிறகும் சுமார் 30-40 வருடம் வாழ்ந்திருக்கிறார்கள். 55 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தார்கள். அந்த வாழ்க்கையை எப்படி பத்திருத்தலத்துடன், எப்படி பாதுகாப்புடன், எப்படி அவர்கள் இஸ்லாம், ஈமான், வழிபடுதல், தக்வா, நோம்பு என்று சூரத்துல் அஹ்சாபுடைய அந்த 33வது சூரத்தில் 35வது திருவசனம், மின்னல் முஸ்லிமீன் அவல் முஸ்லிமாத் அவல் முஃமினீன் அவல் முஃமினாத் அவல் கானிதீன் அவல் கானிதாத் என்ற அந்த குர்ஆனுடைய ஆயத்தை மொழிபெயர்ப்பை வாசிங்கள். ஒவ்வொருவரும், ஒவ்வொரு தாயும், ஒவ்வொரு ஆணும் வாசிக்க வேண்டும். அதை அவர்களுடைய வாழ்க்கையில காணக்கூடியதாக இருக்கிறது. நாளை கியாமத்துடைய சொர்க்கத்துடைய வாசத்தை சஹாபாக்கள் உலகத்தில் நுகர்ந்திருக்கிறார்கள். அப்துல்லா இப்னு ரவாஹா அவர்கள் தன்னுடைய கையில் இருந்த மாமிசத்தை தூக்கி வீசிவிட்டு அவர்கள் ஷஹீதாகிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த ஷஹாதத்தை நசீபாக்குறான். ஒவ்வொருவரும் அவர்களுடைய விருப்பம், உம்மு ருமான், உம்மு அரகா ரழியல்லாஹு அன்ஹுமா, உம்மு ஹராம், உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹுமா, அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிற விருப்பம் சொர்க்கத்துடைய அந்த வாசத் நுகரணும் என்று, சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பது துவா. யாரெல்லாம் அந்த பாக்கியத்தை தா என்று கேட்கிறார்கள். உம்மு அரகா குர்ஆனை மரணம் செய்த தாய். இந்த நாட்டிலே அல்ஹம்துலில்லாஹ் ஒரு காலத்தில் குறைவான ஹாஃபிஸாக்கள் தான் இருந்தார்கள். இன்று அல்ஹம்துலில்லாஹ் சில சகோதரிகள் இருக்கிறார்கள், சில எங்களுடைய குழந்தைகள் இருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ் வீட்டிலே குர்ஆன் மரணம் செய்திருக்கிறார்கள். அந்த பெற்றோர்கள் பெரும் பாக்கியவான்கள். வீட்டில் நல்ல வசதி, வாய்ப்பு, செல்வம் எல்லாம் இருந்தும் தன்னுடைய குழந்தைய வீட்டிலேயே வைத்து மரணம் செய்வித்த என்னுடைய சில நண்பர்கள் இருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ் அவர்கள் பாக்கியவான்கள். அந்த குழந்தைகள் எங்கு போனாலும் குர்ஆன் ஓதிக்கொண்டு தன்னுடைய குழந்தையை வளர்க்கும் பொழுது, அந்த குர்ஆனுடைய சிந்தனையிலேயே தன்னுடைய வாழ்க்கை அமைக்கும் பொழுது அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுவான். இலங்கையில உங்களுடைய கலத்துறைய ஒரு தொடர்பு படுத்திய ஒரு பெண் தான் அதிகமான குர்ஆனுக்கு சேவை செய்த ஒரு பெண்ணாக கருதப்படுகிறான். அந்த பெண்ணுக்கு சவுதியில மிக கண்ணியமாக உபசரிப்பு நடந்ததையும் நான் இங்கு ஞாபகப்படுத்த நினைக்கிறேன். ஏராளமான சகோதரிகள் இன்று குர்ஆனை மரணம் செய்து குர்ஆனுடைய ஹயத்துல் குர்ஆன், தஹ்ஃபீஜுல் குர்ஆன் கரீம், மக்காவுடைய ஹயத்துல் குர்ஆன் ஆலமியா, அந்த உபய் இப்னு காபுடைய அந்த கிளை இலங்கையில் இருக்கிறது. அது ஜித்தாவுடன் அது இணைக்கப்பட்டுள்ளது. அதுல ஏராளமான ஹாபிஸ்கள், ஆலிம்கள் இதுவரைக்கும் இஜாஜா குர்ஆனை மரணம் செய்து நபியவர்கள் ஓதிய விதத்தில் ஓதி அங்கிருந்து 4 உலமாக்கள் அவர்களை அதை பரிசோதித்து அதுக்கு பிறகு அவர்களுக்கு இஜாஜா கொடுத்த ஹாபிஸ்களும் இங்கு இருக்கிறார்கள். அது போன்று பெண்களும் இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் அடுத்த வருஷம் இந்த தகவலை நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது இந்த நாட்டில் அப்படி இஜாஜா பெற்ற பெண்களும் இருக்கிறார்கள். ஹாபிஸான பெண்கள் ஏராளமாக இருக்கிறீர்கள். இஜாஜா பெற்ற பெண்களும் ஆக வேண்டும் என்ற ஒரு ஆசையும் ஆவலையும் எதிர்பார்த்திருக்கிறோம். மக்தப் பயிற்சியில் ஈடுபட்டு சுமார் 600க்கும் 700க்கும் பெற்ற சகோதரிகள் இன்று அல்ஹம்துலில்லாஹ் தன்னுடைய வீடுகளில் மதீனாவுடைய வீட்டை போன்றே நபியுடைய காலத்தில் குர்ஆனை ஓதி கொடுத்த அந்த ஒரு சூழலை உருவாகுவதற்கு ஜமீத் உலமா எடுத்திருக்கும் அந்த முயற்சியில் 2200க்கும் மேற்பட்ட ஆலிம்கள் அல்ஹம்துலில்லாஹ் பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். குர்ஆனுக்காக செய்யும் சேவைதான் உலகத்தில் ஆகப்பெரிய சேவை. கனிமானவர்களே, குர்ஆனுடையவர்களாக மரணித்தால் அதுதான் எமக்குள்ள பாக்கியம். குர்ஆன் ஒற்றுமையை வலியுறுத்துகிறது, குர்ஆன் ஏகத்துவத்தின் பக்கம் வழிகாட்டுகிறது, குர்ஆன் அமைதியை நிலாட்டுமாறு சொல்கிறது, குர்ஆன் மற்றவர்களை மதிக்குமாறு கற்று தருகிறது, சண்டை வேண்டாம் என்று குர்ஆன் சொல்கிறது, விவாதம் வேண்டாம் என்று குர்ஆன் சொல்கிறது, வீண் பிளவு வேண்டாம் என்று குர்ஆன் சொல்கிறது. அந்த குர்ஆனை ஓதும் ஒரு சிறப்பான காலமாக இந்த ரமலானுடைய காலத்தை பெற்றிருந்தோமே. உலகத்தில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஹாபிஸ்கள் குர்ஆனை ஓதிருக்கிறார்கள் என்றால் அது அல்லாஹ் இந்த குர்ஆனுக்கு செய்த ஒரு மாஜிதா. ஜித்தாவில் தபாரக் என்ற 4 வயது குழந்தை குர்ஆனை மரணம் செய்திருக்கிறது. எகிப்தை சேர்ந்த 4 வயது குழந்தை குர்ஆனை மரணம் செய்திருக்கிறது. 60க்கும் 40க்கும் உள்ள சில எங்களுடைய முதிர்ந்தவர்களும் அல்ஹம்துலில்லாஹ் இந்த நாட்டில் குர்ஆனை மரணம் செய்திருக்கிறார்கள். 50 வயதை தாண்டியதற்கு பிறகு குர்ஆனை மரணம் செய்தவர்களையும் நாம் பார்த்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அப்படிப்பட்ட தாயிகள், அப்படிப்பட்ட ஆலிம்கள், அப்படிப்பட்ட அல்லாஹுடைய பக்திமான்கள் அல்ஹம்துலில்லாஹ் இந்த நாட்டிலேயும் இருக்கிறார்கள் என்பது ஒரு சந்தோஷமான செய்தியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை தான் நாம் இந்த நாட்டில் கட்டியெழுப்ப வேண்டும். இந்த ரமதானை அமைதியாக கழித்திருக்கிறோம், குர்ஆன் ஓதலில் கழித்திருக்கிறோம். வீடுகளில் குழந்தைகள் மாஷா அல்லாஹ் குர்ஆன் ஓதலிலும், யோதிகள் குர்ஆன் திலாவத்திலும், தஹஜ்ஜுடைய அந்த தொழுகையிலும். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு வாலிபர் சஹாபி, வாலிபர் தானே, 15-16 வயதில் உஹது போர்களத்தில் விரட்டப்பட்டார். இல்லை, நீங்கள் சேர்த்துக் கொள்ளப்பட முடியாது, 15 வயதுக்கு பிறகுதான் உங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கும் என்ற அந்த செய்தி வந்த பொழுது உமர் ரலியல்லாஹுடைய மகன் தான் வாப்பாக்கு பிறந்தவர்களவா, அவரிடத்திலும் அந்த வீரம் 13 வயதிலிருந்தே அல்லாஹுடைய பாதையில் மரணமாக வேண்டும் என்ற துடிப்பு அவர்களுக்கு இருந்தது. ஆனால் அவர்கள் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை. திருப்பி அனுப்பப்பட்ட பொழுது கண்ணீர் வடித்த நிலையில் அவர்கள் திரும்புகிறார்கள். ரசூல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த வாலிபரை பற்றி சொன்ன பொழுதே, இந்த வாலிபர் சாலிஹான வாலிபர், இந்த வாலிபர் சாலிஹான வாலிபர், இந்த வாலிபருக்கு ஒரு விஷயத்தில்தான் பலகீனம் இருக்குது, தஹஜ்ஜுடைய தொழுகையில. கலச்சறையில வாலிபர்கள் எத்திகாஃபை உருவாக்கி வாலிபர் சமூகம் இப்படிதான் இந்த நாட்டில் இயங்க வேண்டும் என்ற ஒரு சாதனையை படைத்திருக்கிறார்கள். இது வெளியில ஒரு சாதனை, ஆனால் கண்ணியமானவர்களே, எப்படிப்பட்ட வாலிபர்கள் உருவாக வேண்டும் என்றால் ஷாபுல் நஷாஃபே இபாதத்தில்லா, அல்லாஹுடைய இபாதத்தில் கழித்த வாலிபர், அந்த வாலிபரை நினைவுபடுத்துவதாக இருந்தால் அந்த அப்துல்லா இப்னு ஸுபைரை ஞாபகப்படுத்துங்கள். மத மொண்டசூரி அவர்கள் சொல்கிறார்கள், 60 பாஷைகளை பேச முடியும் என்று. மத மொண்டசூரி சொல்வதாக இருந்தால் எல்லோரும் அதை ஏற்றுக்கொள்வீங்க, ஆதரிப்பீங்க. மத மொண்டசூரி சொல்லிட்டாங்க, நான் அதுக்கு பிறகு சொல்றத சில நேரம் கொச்சப்படுத்துவீங்கன்றதுக்காக தான் இதை மந்த மொண்டசூரியை ஞாபகப்படுத்திட்டு சொல்கிறேன். அப்துல்லா இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு வாலிபர், 100 மொழிகளை பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக இருந்தார்கள். அவர்கள் தன்னுடைய தாய், அந்த 100 வயதை அடைந்த தாய் அப்துல்லா இப்னு ஸுபைர் அவர்கள் மக்காவில் பெற்றெடுத்து நபியிடத்தில் சுமந்து வந்து என்னுடைய மகனுக்கு பேர் சுற்றுங்கள் என்று ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அங்கே தன்னுடைய மகனை சுமந்து வந்த பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக சந்தோஷத்தில் காட்சியளித்தார்கள். ஏன், 2 சந்தோஷம் நபி அவர்களுக்கு. என்னை பற்றி மதீனால மக்கால அப்தர் என்று சொன்னார்கள் அல்லவா, எனக்கு ஆண் சந்ததி இல்லை என்று அல்லாஹ் எனக்கு உலகம் எல்லாம் ஆண் சந்ததிகளை உருவாக்கி இருக்கிறான். அல்லாஹ் நபியவர்களுக்கு பெரும் ஆண் குழந்தைகளை ஏற்படுத்தவில்லை, ஆனால் உம்மத் என்ற அடிப்படையில் மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும், முஹம்மதுக்கு எந்த ஒரு ஆண் குழந்தையும் எந்த ஒரு பெரிய ஒரு நபியவர்களுக்கு இருக்கவில்லை என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். ஆனால் அல்லாஹ் நபியுடைய உம்மத்தாகிய ஒவ்வொரு சிறாரையும் ஒவ்வொரு வாலிபரையும் ஒவ்வொரு முதியவரையும் அல்லாஹ் இந்த உம்மத்தில் ஏற்படுத்தியிருக்கிறான். அவர்கள் இந்த தீனுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள், நபியுடைய சுன்னாக்களை பின்பற்றுகிறார்கள். அதைதான் அல்லாஹ் கௌசர் என்ற நன்மாராயத்தை இன்னா சைனா கல் கௌசர் ஹைர் நபியே, உங்களுக்கு உலகத்தில் உங்களுடைய பேரை நாம் உயர்த்திருக்கிறோம். அதோ அமெரிக்காலையும் லண்டன்லையும் பிரான்ஸ்லையும் பிஜிலையும் ஆஸ்திரேலியாலையும் ஆப்பிரிக்காலையும் ஜப்பான்லையும் ஆசியாலையும் அல்லாஹ் உங்களுடைய பேர் சொல்லக்கூடிய ஜப்பான் மொழியை தாய்மொழியாக பெற்ற, ஆங்கிலத்தை தாய்மொழியாக பெற்ற, பிரான்ஸ் லாங்குவேஜை தாய்மொழியாக பெற்ற, ரொமானிய லாங்குவேஜை தாய்மொழியாக பெற்றவர்கள் அவர்கள் நபியுடைய உம்மத்தாக இருக்கிறார்கள் என்றால் இதுதான் அல்லாஹ் சொல்கிறான். நபி அவர்களுக்கு அது அந்த நன்மாராயம் ஒரு சந்தோஷமாக இருந்தது. மதீனாவாசிகள் சொன்னார்கள், மதீனால ஆண் குழந்தைகள் கிடைக்க மாட்டாது என்று. ஏ அபுபக்கருடைய மகளே, அபுபக்கரத்தையும் எனக்கு உதவியாக இருந்தவர், நான் எல்லாருக்கும் நன்றி உபகாரம் செய்து விட்டேன், ஆனா அபுபக்கருக்குள்ள என்னுடைய தோழர், என்னுடைய எல்லா நேரத்திலும் என்னோடு இருந்தவர், அந்த 100 வாள்கள் என்னுடைய தலைக்கு விலை பேசிய பொழுது லா தஹ்சன் என்று நான் அவர்களுக்கு ஆறுதல் சொன்னேன் அல்லவா. அபுபக்கரே, இது யகூலு லிஸாஹிபிஹி லா தஹ்சன், அல்லாஹ் குர்ஆன்ல சாஹிப் என்று சொல்லியிருப்பதே உம்மத்துடைய இஜ்மா அபுபக்கர் தான் என்பதில் ரதியல்லாஹு அன்ஹு மாற்று கருத்து கிடையாது. யாரும் அந்த மாற்று கருத்தை வைத்திருந்தால் தௌபா செய்து கொள்ளுமாறு இந்த சிறப்பான இந்த நாளில் அப்படியான சிந்தனை உள்ளவர்கள் ஒரு சாரார் காட்சி அளிக்கிறார்கள். வேண்டாம், அந்த சிந்தனை விட்டுவிடுங்கள், மதிங்கள், ரெண்டு கண்களை போல எடுத்துக் கொள்ளுங்கள். எங்களுக்கு அஹலுல் பைத் நபியுடைய குடும்பத்தார்கள் இந்த பூமியில் வாழ்கிறார்கள், மௌலானா என்று அழைக்கிறோம், அவர்களை நாம் கண்ணியப்படுத்துவோம். நபியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், தரக்து ஃபீக்கும் அம்ரைன் லம் ததல்லு மா தமஸ்ஸத்தும் பிஹிமா கிதாபுல்லாஹ் வ இத்ரதி, ரெண்டு விஷயங்களை விட்டுட்டு போகிறேன் என்று ரெண்டு ஹதீஸ் வந்திருக்கிறது. ஒன்று குர்ஆனும் சுன்னாவும். இன்னொரு சஹி முஸ்லிமுடைய ரிவாயத்தில் நபியவர்கள் சொல்கிறார்கள், குர்ஆனையும் என்னுடைய குடும்பத்தையும் என்று சொல்கிறார்கள். மௌலானாக்களே, நபியுடைய குடும்பத்தை சேர்ந்த செய்திகளே, நீங்கள் அந்த செய்தாக இருந்தால் அல்லாஹுடைய பாக்கியத்தை பெற்ற நீங்கள் எங்களுடைய கண்களில் ஒரு கண்ணாக உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். நிச்சயமாக சந்தேகம் கிடையாது, உங்களுக்குரிய அந்தஸ்தே, உங்களுக்குரிய மதிப்பு அதை நிரூபிக்கப்படும் பொழுது அதுக்குரியவர்கள் பாத்திரமானவர்கள் நீங்க தான், யாரும் அதை ஒழித்துவிட முடியாது. அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா குர்ஆனில் நன்மாராயம் சொன்ன அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முஹாஜிரீன்கள் அன்சாரிகளாக இருக்கலாம். ஆமினூ கமா ஆமன நாஸ், அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஈமானை ஈமான் கொள்ளுங்கள், அந்த சஹாபாக்களை போன்று என்று அந்த ஈமான் உள்ளவர்களையாக இருக்கலாம். வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய நேரத்தில் அவர்கள் இஸ்திஃபார் செய்கிறார்கள். சீமாஹும் ஃபீ வுஜூஹிம் மின் அஸ்ரிஸ் ஸுஜூத், ذلك மஸலுஹும் ஃபித் தௌராத் வமஸலுஹும் ஃபில் இன்ஜீல், அவர்களுடைய உதாரணத்தை இன்ஜீலிலும் தௌராத்திலும், தௌராத்திலும் இன்ஜீலிலும் படித்திருக்கிறீங்க. அதுதான் அந்த சஹாபாக்கள், சஹாபாக்கள் நட்சத்திரங்கள், சஹாபாக்கள் ஒளிவிளக்குகள், சஹாபாக்கள் இந்த உம்மத்துக்காக பாடுபட்டவர்கள், குர்ஆனை சுமந்தவர்கள், நபியோடு சேர்ந்திருந்தவர்கள். அவர்களுக்குடைய ஒரு முள்ளு குத்துப்படும் என்றாலும் எமக்கு தாங்கிக் கொள்ள முடியாது. அவர்களுக்கு யாரும் அவர்களை தவறாக பேசினால் லா தஸுப் வாஸ்ஹாபி, நான் சொல்லவில்லை, என்னுடைய இறுதி தூதர் சையதுல் கௌனைன் தாஜுல் மதீனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், திட்டாதீர்கள். யாருக்கும் அப்படி தவறான கருத்துகள் புகட்டப்பட்டிருந்தால் உங்கள் அனைவர்களையும் எங்களுடைய சகோதரர்களாக ஆகிக் கொள்ளுங்கள். சஹாபாக்களை ஒதுக்கிவிட்டு இந்த உம்மத்தொரு நாள் உம்மத்தாக இருக்க முடியாது. சஹாபாக்கள் சேர்ந்ததுதான், செய்யதுகள் சேர்ந்ததுதான், நபியுடைய குடும்பம் சேர்ந்ததுதான் இந்த உம்மத்தாக இருக்கும் என்பதை ஒவ்வொருவரும் மனதில் பதிவு வைக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஹஜரத் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா, ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹுமா, ஜைனுல் ஆபிதீன் ஹுசைன் போன்ற ரழியல்லாஹு அன்ஹும் போன்றவர்கள் எல்லாம் பாக்கிய பெற்றவர்கள். அலி ரழியல்லாஹு அவர்கள் அவருடைய கணவனாக இருந்தார்கள், பாக்கிய பெற்றவர்கள். அதே நேரத்தில் நபியுடைய மனைவார்களான ஹஜரத் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா சௌதா ரழியல்லாஹு அன்ஹா, பின்னிக்கொண்டே போன அந்த 11 சஹாபி பெண்மணிகளையும் அவர்கள்தான் நபியுடைய மனைமார்கள். உம்மஹாத் அஹ்லுல் பைத் என்பதை நபியுடைய குடும்பம் என்பதை அதை நபியுடைய பேரரும் நபியுடைய மகளும் மாத்திரமல்ல நபியுடைய மனைமார்களும் சேர்ந்துதான் நபியுடைய குடும்பமாக இருக்கும் என்பதை அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் இந்த அடிப்படையில் இருக்கிறது. அழைக்கிறோம் எல்லோரையும் வெயுங்கள் அன்பையும் பாசத்தையும் குர்ஆனின் மீது. மன்கான யாரெல்லாம் இந்த குர்ஆனை நேசிக்கிறார்களோ அல்லாஹ் நபி அவர்கள் சொல்கிறார்கள், குர்ஆனை நேசிப்பவர்கள் இந்த சஹாபாக்களை நேசிங்கள் என்று ஹதீஸ்ல வந்திருக்கிறது. குர்ஆனை நேசிக்கக்கூடியவர்களே சஹாபாக்களை நேசிக்க வேண்டும், அஹ்லு பைத்தை நேசிக்க வேண்டும், அன்சாரிகளை நேசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக நாங்கள் வாழ வேண்டும். நாம் அந்த விசுவாசத்தை கட்டியெழுப்பும் ஒரு சமூகமாக ஆயிரம் வருஷமாக இந்த நாட்டில் வாழ்ந்த மஷாயிர்கள் ஷேக்மார்கள் இந்த பகுதிகளில் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் நல்லடியார்கள், இந்த பூமிக்கு வந்து நல்லதை போதித்தார்கள், தஸ்கியாவை போதித்தார்கள், தௌஹீதை போதித்தார்கள், ஆகரத்துடைய சிந்தனை போதித்தார்கள், அவர்கள் எல்மை போதித்தார்கள். நாங்களும் அந்த அடிப்படையை இந்த உம்மத்துக்கு போதிக்கிறோம் மேலான சகோதரர்களே. அதே தௌஹீதின் மீது நாம் உலகத்தை விட்டு பெறுவோம், அதே ஆகரத்துடைய சிந்தனையின் மீது உலகத்தை விட்டு பெறுவோம், நாங்கள் அதே கோட்பாட்டில் தான் உலகத்தை விட்டு பெறுவோம் என்ற அந்த விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். ஞாபகப்படுத்தினேன் ஆயிஷா ரலியல்லாஹு இஹ்லாஸை இந்த மையத்தை கொண்டு போய் அடக்கம் செய்யுங்க. அப்ப நீங்க முந்தி சொன்னீங்க, முந்தி எனக்கு நபியோட சேர்ந்து அடக்கணும், என் தகப்பனோட சேர்ந்து அடக்கணும் இருந்தது. அப்படி ஒரு நல்ல விருப்பம் தான், அதுவும் ஒரு தவறான விருப்பம் அல்ல. மௌத்து தானே வரத்தானே போகுது, அது வரும் எல்லாருக்கும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அந்த கிளாஸ் அறைக்குள்ள இருக்கும் பொழுது ஒரு வருஷத்துக்கு முதல் மௌத்து வந்துருச்சு. ஹஜ்ரத் ரவுத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரூஹ் எடுக்க வந்த மலக்குமார்களுக்கு அவர்கள் சொன்னார்கள், அவர்களோட ஒரு விவாதம் நடந்தது, எனக்கு இன்னும் 40 வருஷம் இருக்குதே, இல்ல நீங்க தான் கொடுத்துட்டீங்களே உங்களோட கூடுதலான வயதை வாங்க போகலாம் என்று அழைச்சு போனார்கள். எங்களையும் அப்படி வந்து அழைச்சு போகக்கூடிய பாக்கியம் கிடைச்சா அது ஒரு பாக்கியமாக இருக்கும். மேலான சகோதரர்களே, நாங்கள் எல்லாரும் ஆயத்தமாக வேண்டும் அந்த மௌத்துக்கு தான். சகோதரர் அஹமத் முனவர் அவர்கள் பலஸ்தீன்ல யுத்தம் முடிந்து விட்டது என்று சொன்னார்கள். 600 பேருடைய அந்த உயிரை கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் ஒரு வகையில சரியான சந்தோஷம். யாரெல்லாம் அப்படி ஷஹீதாக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு இந்த நாடு 25-30 வருஷமாக குரல் கொடுத்திருக்கிறது. அல்லாஹ் யாரெல்லாம் இதுக்கு குரல் கொடுத்தார்களோ அப்படிப்பட்டவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்குவாராக. நாங்களும் குரல் கொடுக்க தவறிவிட்டோம் என்றால் அல்லாஹ்விடத்தில் அதுக்காக வேண்டி மன்னிப்பு கேட்போம். எங்களோட உள்ளத்திலையும் உலகத்தில் ஒரு முஸ்லீமுடைய உயிருக்கு ஆபத்து வரும் என்றால் நாங்க ஒரு தாய்க்கு பிறந்த சகோதரர்களை போல, ஒரு மதில போல, நாங்க ஒரு கட்டிடத்தை போல, நாங்க எல்லாரும் ஒருவருக்கொருவர் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். எமக்கு வேண்டாம் இந்த விவாதங்கள், எமக்கு வேண்டாம் இந்த தர்க்கங்கள், எங்களுக்கு வேண்டாம் வீணான சண்டை சச்சரவுகள். இருக்கும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வட்டி வேண்டாம், ஜினா வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அதே அல்லாஹ் தான் சண்டை வேணாம் என்று சொல்கிறான். குர்ஆனுடைய பேர்ல ஹதீஸுடைய பேர்ல சண்டை பிடிக்காதீங்க வேளாண் சகோதரர்களே. குர்ஆன் ஹதீஸ் அதுக்காக இறக்கப்பட்டது அல்ல. குர்ஆன் ஹதீஸ் இறக்கப்பட்டது மிக புனிதமான நோக்கத்துக்கு. அந்த நோக்கத்தை அடைந்தார்கள் அந்த இமாம்கள். சுபான் அல்லாஹ், 4 இமாம்களும் இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி, இமாம் அஹமது இப்னு ஹம்பல், சுபான் அல்லாஹ், அவர்கள் செய்த சேவை உலகம் இன்றுமே பாராட்டும். அல்லாஹும் அவர்களை பார்த்து நிச்சயமாக சந்தோஷப்படுவான். குர்ஆன் ஹதீஸுக்கு அவர்கள் செய்த சேவை இந்த உலகம் அதற்கு பெரும் கடமைப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து வந்தார்கள் அல்லவா இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் அபுதாவூத், இமாம் திருமிசி, இமாம் நசாயி, இமாம் இப்னு மாஜா, அவர்கள் 6 கிரந்தங்களை எழுதினார்கள். குதுபுஸ் சித்தா சஹீஹ் ஆறு கிரந்தங்கள் 6 என்று பெயர் சூட்டப்பட்டது. அதுல ஒருவர் தான் இமாம் புகாரி அவர்கள். அவர்களுக்கு 600,000 ஹதீஸ் பாடம் இருந்தது, 300,000 சஹியான ஹதீஸ்கள், 300,000 இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்கள். உலகத்தில் இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்கள் ஃபேப்ரிகேஷன் மௌதுவான ஹதீஸ்களை உண்டாக்கக்கூடிய ஒரு கூட்டம் உலகத்தில் இருக்கிறது. அதிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நபியுடைய ஹதீஸ்களை பயான் செய்யணுமா, மிக ஜாக்கிரதையோட பயான் செய்யணும், மிக விழிப்பாக பயான் செய்யணும். உலமாக்கள் மட்டும்தான் ஹதீஸ் பயான் செய்யணும் என்பதல்ல, பாமரர்களும் பயான் செய்யலாம். ஆனால் நல்ல படித்து நல்ல புரிந்து நல்ல தெரிந்து அதை பயன் செய்யணுமே தவிர எடுத்தெடுப்புக்கு பொய் அதிசயம் இத்துக்கட்டையும் தேவையில்லாதவைகளையும் தன்னுடைய கொள்கையை பரப்புவதற்காக வேண்டி ஹதீஸ்களை இட்டு கட்டக்கூடியவர்கள் தன்னுடைய இருப்பிடத்தை நரகமாக்கிக் கொள்ளட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மன் கதப அலைய முத்தம்மிதன் ஃபலியத்தபவ்வா கதவினன் நார், யார் என் மீது பொலி செய்கிறார்களோ அது கனவுல கண்டேன் என்றும் பெயர் எடுத்துக்கொள்ள புகழ் எடுத்துக்கொள்ள செல்வாக்கு பெற்றுக் கொள்ள நான் பெரியவன் என்று காட்டிக்கொள்ள நபிய கண்டேன் என்று சொன்னா அவர் தன்னுடைய இருப்பிடத்தை நரகமாக்கிக் கொள்ளட்டும் சொன்னார்கள். உண்மையாக கண்டதை சொல்வதற்கு அச்சம் தேவையில்லை. அப்படி காணக்கூடிய பாக்கியம் கிடைச்சா அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்து யா அல்லாஹ் என்னை நீ அந்த அடிப்படையில் வாழ செய்வாயாக என்ற அந்த கோட்பாடின் கீழ் வாழ வேண்டும். இந்த ஞாபகம் வருகிறது. நபியோடு அன்புள்ளவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த வாழ்க்கை எடுத்து நடந்தார்கள். அதில் ஒரு பெரிய மகான் தான் இமாம் அபு தாவூத். ராஜஸ்தான் ஆப்கானிஸ்தான்ல பிறந்தவர்கள் 5 லட்சம் ஹதீஸ்களை பாடமாக்கினார்கள். 5 லட்சம் ஹதீஸ் ராஜஸ்தான் என்பதை ஆப்கானிஸ்தானை சேர்ந்தது. 6 கிரந்தங்களையும் எழுதியவர்கள் அது அரபிகள் அல்ல அஜமிகள். இமாம் புகாரி உஸ்பெகிஸ்தான்ல, இமாம் முஸ்லிம் அவர்கள் ஈரான்ல, இமாம் அபு தாவூத் அவர்கள் ஆப்கானிஸ்தான்ல, இமாம் திருமிதி துருமுஸ் அந்த உஸ்பெகிஸ்தான் ரஷ்யால. இப்படிப்பட்டதான் இந்த கிரந்தங்களை எழுதிய இறுதியாக வந்த ரசாயிப் இவர்களும் ஈரானுடைய பகுதியில் பிறந்தவர்கள். இவர்கள் எல்லோரும் கண்ணியமானவர்களே. அல்லாஹ் தஆலா ஒரு செய்தி உலகத்துக்கு சொல்கிறான், அல்லாஹுடைய தீனுக்காக வேண்டி வெளிக்கிளம்பி அல்லாஹுடைய தீனை கற்றுக்கொள்ள அல்லாஹுடைய தீனை உலகத்தில் நிலைநாட்ட அல்லாஹுடைய கலிமாவை தலைவங்க செய்யக்கூடிய அந்த பாதையில் பாடுபடுவதை தவறினால் அதுக்கு பகரமாக அல்லாஹ் வேறொரு சமூகத்தை குழந்தை உங்களை விட சிறந்தவர்களாக அவர்களை ஆக்குவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறார். அதனால் கண்ணியமானவர்களே, கஃப்லத்துன் கஸ்வத்தின் என்ற ஒரு ஹதீஸை நான் இங்கு வாசித்தேன். கஃப்லத்துன் கஸ்வத்தின், நபியவர்கள் யுத்தத்திலிருந்து திரும்பக்கூடிய நேரத்தில் இந்த ஹதீஸ் சொன்னார்கள். கஃப்லத்துன் கஸ்வத்தின், யுத்தத்திலிருந்து திரும்புவதும் அது யுத்தத்தை ஒன்றுதான் என்று சொன்னார்கள். ரமதானை விட்டு பெறுகிறோம், 29ஆம் நோன்பு எங்களுக்கு இருக்கிறது. ஒருவேளை நாளை 30ஆக இருக்கும், அல்லது நாளை 29ஐ இன்று நாம் பூர்த்தி செய்வதாக இருக்கும். ரெண்டுக்கும் இடம்பாடு இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அதுக்குரிய வழிகாட்டல்கள் ஜமத்துல்லமா இந்த இறுதி பத்தில மிக தாராளமான யூடியூப் மூலமாக இன்னும் தகவல்கள் மூலமாக அதனுடைய செய்தியை முன்வைத்திருக்கிறது. இங்கு SLBC-யும் அதற்குரிய பிரச்சாரத்தை நியாயமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய எல்லா சகோதரர்களுக்கும் அல்லாஹ் தஆலா கைதையும் வரக்கத்தையும் செய்வானாக. கனிமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய செல்வம் தான் ஜிஹாத் என்பது. ஜிஹாத் என்பதை உலகம் தவறாக புரிந்து வைத்திருக்கிறது. ஜிஹாத் என்பது அநியாயம் அல்ல. ஜிஹாத் என்பது அநியாய ஒழிப்பதற்குரிய ஒரு கருவி. ஜிஹாத் என்பது ஆள் கொள்வதல்ல. ஜிஹாத் என்பது மக்களை அமைதியாக வாழ வைக்க, மக்களை சொர்க்கவாதி ஆக்குவதற்குரிய வழி. இதுதான் ஜிஹாத். இதை நான் விவரிக்கிறதுனா பல நாட்கள் பல மணி நேரங்கள் விவரிக்கலாம். இவ்வளவுதான் இதனுடைய சாரம்சம். சொர்க்கத்துக்குரியவர்களாக நல்லடியார்களாக ஆக்குவதும் உலகத்தில் அநியாயத்தை ஒழிப்பதும் இதுதான் ஜிஹாத். கனிமான சகோதரர்களை, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய கலிம உலகத்தில் உயர்வது என்பதுதான் இதனுடைய சாரம்சம். இதை தவறாக மக்களுக்கு அறிமுகப்படுத்துறது, இதை முஸ்லிம்கள் உடைய பேரை வச்சு கொண்டு சிலர் தவறான கருத்துக்கள் உலகத்தில் கொடுத்து வாலிபர்களை தூண்டி தூண்டி தவறான கருத்துக்களை வாலிபர்களை திணிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இஸ்லாமிய அடையாளங்களை கொச்சப்படுத்துவதற்கு சிலர் முயற்சி எடுக்கிறார்கள். எங்கட உங்கட ஒரு பாரிய பொறுப்பாக இருக்கிறதை நாங்க நீங்க இந்த இஸ்லாமிய அடையாளங்களை பாதுகாக்க வேண்டும். எப்படி மக்காவுடைய மினா, அரஃபா, முஸ்தலிஃபா, அதனுடைய அந்த மக்காம் இப்ராஹிம், அதனுடைய முல்தசம் இந்த காபா, அப்துல்லா மன்னர் அவர்கள் அல்லாஹ் அவருக்கு உடல் ஆரோக்கியத்தையும் அவருக்கு அல்லாஹ் தெம்பையும் ஈமானி உணர்வையும் இன்னும் அதிகமாக கொடுக்க வேண்டும். இன்னும் அந்த நாட்டை அல்லாஹ் ஒரு முன்மாதிரியான நாடாக ஆக்க வேண்டும். அல்லாஹ் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம் நாடுகளையும் அப்படிப்பட்ட இஸ்லாமிய உணர்வுள்ள நாடுகளாக மாற வேண்டும் என்றே அல்லாஹ் இடத்துல மன்றாடுவோம். காமத்துல்லாக்கு அவர்கள் சேவை செய்கிறார்கள். காமத்துல்லாவுக்கு செய்யக்கூடிய சேவைக்கு நிச்சயமாக நன்மை கிடைக்கும். அதே நேரத்தில் ஏராளமான தீனுடைய பகுதிகள் இருக்கிறதே, முஸ்லிம்களுக்கு குரல் கொடுக்க வேண்டிய ஏராளமான பகுதிகள் இருக்கிறதே, அதிலேயும் இஸ்லாமிய தலைவர்கள் இன்றைய முன்வர வேண்டும் என்ற இந்த ஒரு செய்தியையும் நாங்கள் முன்வைத்துக் கொண்டே, மேலான சகோதரர்களே, எந்த தலைவர்கள் வந்தாலும் காமத்துல்லாவுடைய இந்த அடையாளங்களை யாராலும் மாற்ற முடியாது. சில வேளை மினால போகக்கூடியவர்கள் கேட்கிறாங்க, எங்களை கொண்டு போயிட்டு எங்க டென்ட் முஸ்தலிஃபாட போடப்பட்டிருக்குது, எண்ணிக்கை கூடி மக்கள் அதிகமாக போய் மினாலையும் இடம் போடாம முஸ்தலிஃபால போட்டிருக்கிறாங்க, அதுக்காக வேண்டி முஸ்தலிஃபாவும் மினாவாக மாற்ற மாட்டாங்க. முஸ்தலிஃபா முஸ்தலிஃபாகத்தான் இருக்கும், மினா மினாவாகத்தான் இருக்கும். அதுல போய் தரிப்பது உலமாக்கள் அதை வழிகாட்டுவார்கள், அது அனுமதிக்கப்படுகிறது. அதுக்கு அந்த நாட்டை உலமாக்கள் ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள். அந்த நாட்டில் உள்ள அமல்களை அந்த நாட்டு உலமாக்கள் வழிகாட்டும் விதத்தில் நாங்கள் செயல்படுவோம். சில சில விஷயங்கள் ஹஜ்ஜுடைய கர்மங்களில், குறிப்பாக ஹஜ்ஜுடைய அந்தந்த காரியங்கள்ல குறிப்பான அந்த விஷயங்களை மற்ற விஷயங்களை வழிகாட்டுறதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அது நாடோட நாட்டுடைய ஒரு நிர்வாகத்தோடு சம்பந்தப்படுகிறது. அப்படிப்பட்ட விஷயங்களை வழிகாட்டுகிறது. இல்லாம இந்த நாட்டுடைய ஒவ்வொரு சிறிய பெரிய விஷயங்களையும் மார்க்கத்தில் வழிகாட்டுவதற்கு ஜமீத்துலமாவுடைய ஃபத்வா குழு 35 உலமாக்களை கொண்டது. இந்த நாட்டுடைய ஜமீத்துலமாவுடைய ஃபத்வா குழு என்பதை 250 மதரசாக்கள் இருக்கிறது. மதரசால சரியா மார்க்கம் எல்லாம் கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்டுடைய 90 வருஷத்துடைய ஒரு வளமை, 90 வருஷத்துடைய ஒரு நடைமுறை, 90 வருஷத்துடைய ஜமீத்துலமாவுடைய வரலாறுல இடம் பெற்று வரக்கூடிய ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால், முன்னே உலமாக்கள் 1900 வரைக்கும் ஃபத்வாவை எழுத்து ரீதியாக கொடுக்கும் பொழுதே அதை ஜமீத்துலமாவுடைய ஃபத்வா குழுவை நாடியிருக்கிறார்கள். அங்கு கொடுக்கப்படும் அந்த தீர்ப்பை இறுதி தீர்ப்பாக எடுத்து நடந்திருக்கிறார்கள். அல்லாஹ் அதுக்கு சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய உலமாக்களுக்கு, இல்முக்காக மதரசாக்களில் பாடுபடக்கூடிய உலமாக்களுக்கு, இன்னும் ஒவ்வொரு அமைப்பிலும் இல்முக்காகவும் ஒற்றுமைக்காகவும் இந்த நாட்டுடைய வெற்றிக்காகவும் அமைதிக்காகவும் பாடுபடக்கூடிய உலமாக்களுக்கு, இன்னும் மக்களுடைய பணியில் குழந்தைகளுக்கு குரானையும் ஹதீஸையும் அகீதாவையும் அந்த நபியுடைய வாழ்க்கையும் கற்றுக் கொடுப்பதற்கு பாடுபடும் உலமாக்களையும், குரானை மனதில் செய்ய வேண்டும் என்று யாரெல்லாம் ஹாபிஸ்கள் இதுக்காக பாடுபடுகிறார்களோ, அது தாருல் குரானாக இருக்கலாம், அது மற்ற மதரசாக்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அதுக்காகவும் பாடுபடக்கூடிய ஹாபிஸ்களுக்கும் மொத்தமாக அனைவர்களுக்கும் அல்லாஹ் தன்னுடைய அருளையும் பாக்கியத்தையும் ரஹமத்தையும் செறிவானாக என்று இந்த இறுதி நாட்களில் அல்லாஹிடத்தில் மன்றாடுவோம். மேலான சகோதரர்களே, கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முயற்சியின் மூலமாக ஒரு சிறந்த முன்மாதிரியான ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பினார். அதிலாக முக்கியமாக சொர்க்கத்துடைய ஆசை, நரகத்துடைய பயம். எல்லாரும் இன்றைய தினத்திலிருந்து இந்த அமல வலமையாக்கிக் கொள்ளுங்க. ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகும் மகரிபுடைய தொழுகைக்கு பிறகும் 7 விடுத்தம் எண்ணி அல்லாஹும்மா அஜ்னி மினன்னார், அல்லாஹும்மா அஜ்னி மினன்னார், அல்லாஹ் என்னை நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பாயாக. கண்ணியமானவர்களே, நாங்கள் சொர்க்கத்துக்காக வாழக்கூடியவர்கள். எங்களுடைய அடிப்படை மௌத்துக்கு பிறகுதான் ஆரம்பமாகிறது. துனியாவுடைய வாழ்க்கை நாங்கள் கடந்து போகிறோம். அந்த அடிப்படையில் தான் அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய அந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்தினேன். இதுதான் அனைத்து ஜமாத்துகள், அனைத்து அமைப்புகளுடைய அடிப்படையான அந்த கொள்கையாக இருக்க வேண்டும். நாங்கள் மௌத்துக்காக ஆயத்தமானவர்கள். ஒரு நாள் இந்த துனியாவை விட்டு பிரிய போகிறோம். அதனால நாங்கள் யாரையும் நோவிச்சு துன்புறுத்தி அவரை இவரை விமர்சித்து குறை சொல்லி யூடியூப் அந்த வாட்ஸ்அப்
இதுகள்ல வீண் பேச்சுகளை பேசி மக்களை குழப்பக்கூடிய காரியங்கள்ல ஈடுபடாம நல்ல விஷயத்துல ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பக்கூடிய நல்ல பணிகள்ல நாங்க ஈடுபட வேண்டும். மேலான சகோதரர்களே, அதை கொண்டுதான் ஒரு சமூகம் உருவாகும். நல்ல பண்புகளை உருவாக்க வேண்டும். ரமதான் இரண்டாவது, ரமதானுக்கு நான் ஞாபகப்படுத்தினதை ரசூலுல்லாஹி செல்லும் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் கஃப்லத்துன் கஃஸ்வத்தின். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து திரும்பி வரக்கூடிய நேரத்தில் சொன்னாங்க, திரும்பி வாரீங்க மதீனாக்கு, ஆனா இதுவும் அல்லாஹ்வுடைய பாதையில தான் நீங்க இருக்கிறீங்க. ரமதான்ல நாங்க படிச்சவைகள், குர்ஆன் ஓதினோம், கியாமுல் லைல் ஈடுபட்டோம், தராவீஹ் தொழுதோம், தர்மம் செய்தோம், பொறுமையாக இருந்தோம். சுபஹானல்லாஹ், பொறுமை இந்த ரமதான் கற்றுத்தந்தாக முக்கியமான பாடம். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா 70 100 வரைக்கும் இடங்கள்ல பொறுமையை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறான். பொறுமை இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தந்த ஒரு மாபெரும் செல்வம். எல்லா காலத்திலையும் பொறுமையாக இருக்க பழக வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரெண்டு பகுதி இருக்கிறது, ஒன்று மக்கத்து வாழ்க்கை, இரண்டாவது மதீனத்து வாழ்க்கை. மக்கத்து 13 வருஷ வாழ்க்கையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்ததை பொறுமை. மதீனத்து வாழ்க்கையிலையும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தது பொறுமை. யுத்தம் முடிகிறது உஹதுடைய, அந்த யுத்தம் முடிகிறது உஹதுடைய, அதில் 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த 70 சஹாபாக்களுடைய அந்த ஷஹீதான உடம்புகளை பார்க்கும் பொழுது நபி அவர்களுக்கு மிக கவலையாக இருந்தது. முஸ்லிம் இப்னு உமையரும் ரெண்டு கையும் வெட்டப்பட்டு காலும் வெட்டப்பட்ட நிலையில் ஷஹீதாக இருக்கிறார். ஹம்சா ரலியல்லாஹு அவர்களும் ஷஹீதாக இருக்கிறார்கள். ஹம்மத் பின் துஜாஷ் நபியுடைய மதினி முறையாகிறது மனைவி, முஸ்அப் இப்னு உமைருடைய மனைவி. தகப்பனையும் இழந்து, கணவனையும் இழந்து, சகோதரர்களையும் இழந்து, தன்னுடைய பலரையும் இழந்த நிலையில் அந்த அந்த தாய் வருகிறாள். நபி அவர்கள் அவர்களுக்கும் ஆறுதல் வார்த்தை சொல்கிறார்கள். சுபஹான் அல்லாஹ், அந்த சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹம்சா ரலியல்லாஹு அவர்களுடைய ஒரு உயிருக்காக நான் 70 உயிர்களை பழிக்கு பழி வாங்குவேன் என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துக்கே ஒரு வழிகாட்டலை தந்திருக்கிறான். நபியே, உமா சபருக்க இல்லா பில்லா, நபியே அல்லாஹ்வுக்காக தான் நீங்க சபர் செய்யணும். ஆக்கிபூ ஃபைன் ஆக்கப்தும் ஃபஆக்கிபூ மிஸ்லமா ஊக்கிப்தும் பி. நபியே, யாரும் உங்களுக்கு இந்த அநியாயத்தை செய்தார்களோ அவர்களை நீங்க தண்டிக்கிறதாக இருந்தா ஒரு உயிருக்கு பகரமாக ஒரு உயிர் தான், ஒரு உயிருக்கு 70 உயிர் கிடையாது என்ற ஒரு முக்கியமான சட்டத்தை அல்லாஹ் அறிவித்தான். குர்ஆன் உலக நாடு தலைவர்களுக்கு, உலக நாடு தலைவர்களுக்கு, சட்டத்தை வகுக்கக்கூடியவர்களுக்கு, மனித உயிர் மீது இறக்கமுள்ளவர்களுக்கு குர்ஆன் ஒரு சட்டத்தை சொல்லி தருகிறது. உயிர்